உயர்வும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை பணிகிறோம் தொடுகிறோம் ஐயா. தேவரீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளை கைடைகளை விடாதிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பாபிசத்திலும் வழிபட்ட தேவனுடைய குமாரனே, நீரே எங்கள் ஆண்டவர் எங்கள் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நோக்கம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே நிறைவேற வேண்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்பட வேண்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதா ராட்சியம் வரட்டும். உடைய ஆவியானவருக்கு எங்களை கையளிக்கிறோம். குறிப்பா எங்களை ஒவ்வொருடைய நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவாவியானவரே நீர் ஆண்டு கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும் என்று பண்டாடி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே
திருப்பிக்கொள்ளுவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் சுருக்கமாய் பார்த்து சுபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்று நாம் கடந்து செல்வோமே. என்னோட கூட திருப்பிக்கொள்ளுங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் பிளேஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். கலாத்திய நிருபம் 6வது அதிகாரம் அதில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமே.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம்.
கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். கலாத்திய சபை ஆவிக்குரிய சபையாக இருந்து அது பாபிச பிரகாரமாக டேட் பண்ணபடியால் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த சபையில் இருந்த விசுவாசிகளுக்காக மனம் நொந்து ஆடுடத்தில் வண்டாடினார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆவியிலே ஆரம்பித்து பாபிசத்தில் முடிக்கப் போகிறீர்களா என்று கேட்டார் இந்த சபையில் இருந்த மக்களை பார்த்து. ஆரம்பம் அருமையாக இருந்தது, தொடக்கம் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது அவர்கள் பின்வாங்கினதையும் தேவ சத்தியங்களை விட்டு திருவசனத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போனதையும் கண்ட தேவ மனுஷன் படம் வெந்து படம் நொந்து இந்த வார்த்தைகளை அந்த சபையில் இந்த மக்களுக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து வித்தியாசமான முறையிலே வழிவிலகி போன தேவ ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை கட்டமாக திட்டமாக போதித்து வரைந்த இந்த கடிதத்தின் இந்த நிருபத்தின் கடைசி வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். மோசம் போகாதவர்கள், அதாவது ஏமாற்றப்படாதவர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறாரோ அதையே அறுப்பான். ஷோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும். இந்த நாளிலே விதைப்பும் அறுப்பும் என்ற தலைப்பிலே நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளே வாசிக்கிறேன். ஒரு வார்த்தை போது, ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ட் எனஃப் டு ரெஸ்டோர் அவர் சோல் டு வாக் வித் கிறைஸ்ட். ஆண்டவரிடத்திற்கு வருகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது. சோ ஓபன் யுவர் ஹார்ட் டு ரிசீவ் த வேர்ட் அண்ட் அக்செப்ட் த வேர்ட் அஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வசனமாக ஏற்றுக் கொள்ளுகிற பக்குவம் நமக்கு தேவை. திருவசனத்தை அவமதிக்கிறவன் அதை தந்தவரை அவமதிக்கிறார் என்பது வெளிப்படை. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவன் தேவனுக்கு செவி கொடுப்பதில் என்பது வெளிப்படை. ஆண்டவருடைய வசனத்தை புறக்கணிக்கிறவன் ஆண்டவரே புறக்கணிக்கிறார் என்பதும் நாம் அறிந்த உண்மையே. நீ என் வசனத்தை புறக்கணித்தபடியால், நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால், நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன் போவென்றாரு. தான் அழைத்து அபிஷேகம் பண்ணின ராஜாவாகிய சவுலை பார்த்து. ஆகவே என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கருத்தாய் கவனமாய் நிதானமாக செவி கொடுப்பார்கள் என்பது வெளிப்படை. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டான். சோ விதைப்பும் அறுப்பும், சோயிங் ரிப்பிங். நாம் அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். இது சத்தியம். நாம் சிலதை அறிந்து செய்கிறோம், பலதை அறியாமல் செய்கிறோம். ஆனால் நாம் விதைக்கிறதையே நாம் அறுப்போம் என்பது வேத சத்தியம். இது மாறாத பிரமாணம், இது மீறப்படாத சத்தியம். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மனுஷர் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் எதையும் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். சரி, உலகத்தில் இருக்கிறவங்களை விடுங்க, ஆனால் உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம், எதை கதைக்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்கணும், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை இங்க ரெக்கார்ட் பண்ணப்படாவிட்டாலும் அங்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டே இருக்கும். நாம் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற வார்த்தைகளாலும் சரி, சேர்ந்து கதைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வெளியங்கத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் கவனிக்கிறார், கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நாம் ஒவ்வொரு நாளும் சிலவற்றை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதே அறுக்கிறோம். சோ கலாத்தியர் ஆரம்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து ஆவிக்குரியவர்களை விதைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே ஆர்வம் காட்டினார்கள், ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது, ஒரு காலகட்டம் வந்தபோது அவர்கள் வழியை விட்டு விலகி வேறு சில பக்கமாக திரும்பின போதுதான் அப்போஸ்தலாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது உபதேசத்தின் அடிப்படையிலே ஆழமாக பார்க்கும் பொழுது அது அமைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் நாம் எண்ணத்தை விதைக்கிறோம் அதையே அறுப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நான் இந்த செய்தியை கொண்டு வரலாம் சொல்லி ஆண்டவர்களே நான் சுருக்கமாக பேசி நான் முடிக்க வருபவர்கள் கர்த்தருக்கு சித்தமானால். ஆகவே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் எதையோ விதைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க போறோம். ஆண்டவருடைய வசனம் சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படவேண்டும். சரி, இந்த எட்டாவது வசனத்திற்கு படிங்க, சீக்கிரமா எட்டாவது வசனத்தை படிங்க.
மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்,
மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே என்ன என்னத்தை அறுப்பானா, அழிவை அறுப்பான். இது ஒரு பக்கம், இது ஒரு சாரா. மறுபக்கத்தை பாருங்க, அங்கால ஆவிக்கென்று
விதைக்கிறவன் ஆவியினாலே
நித்திய ஜீவனம். ஒரு பகுதி அழிவை அறுக்குது, மறுபகுதி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது. இந்த வார்த்தை வெளியில இருக்கிற மக்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட அனுப்பப்பட்ட தேவனுடைய வசனம். சோ கலாத்திய சபையில் இருந்த தேவ ஜனங்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி மாமிச பிரகாரமாக சொந்த புத்தியிலே நடந்து தாங்க நினைத்தவைகளை சரியென்று நினைத்து கதைத்து செயலாற்ற ஆரம்பித்த போது அவர்களை பெற்றெடுத்த ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த அந்த மனுஷன் இருதயம் பொறுக்கவில்லை, பொங்கி எழுந்தது. ஆகவே எழுதுகிறார் தேவ ஆவியோடு சேர்ந்து தேவ வார்த்தைகள், ஆண்டவுடைய வார்த்தைகள் இன்றைக்கு எழுதித்திருக்கிறது. பாருங்கள், ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரியவைகளை விதைத்தால் முடிவு நித்திய ஜீவன். ஆனா மாமிச பிரகாரமானவர்களை விதைத்தால் முடிவு அழிவு, பாதாளம், நரகம் என்பது சத்தியம். சோ இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்னத்தை விதைக்கிறோம் என்பதே கேள்வி. அதாவது என்னத்தை விதைக்கிறோம் என்றால் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், நாம் என்னதான் விதைக்கிறோம் என்று சொல்லி. சரி, பண்ண கவனிங்க, தேவனுடைய பிள்ளைக்கு நாம் என்னத்தை விதைக்கிறோம் என்றால் நாம் கதைக்கிற கதைகளும், நாம் செய்கிற செயல்களும், நாம் விதைக்கிறவைகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது, மறைக்கவும் முடியாது. வட் வி டோக் வட் வி டூ, நாம் எண்ணத்தை கதைக்கிறோம், எண்ணத்தை பேசுகிறோம் ஒரு பக்கம், மறுபக்கம் எண்ணத்தை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இவைகள் நாம் விதைக்கிறோம். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆண்டவுடைய வஸ்திரம் ஒருபோதும் வாராது. ஒருவேளை நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாலும் தேவனுடைய வஸ்திரம் ஒருபோதும் பொய்யாகாது, அதன் வல்லமையும் மாறாது, அதன் உண்மையும் குறையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறேன். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்தோ அறியாமலோ நன்மையானவைகளை பேசுகிறோம், அதே நேரத்தில் தீமையானவைகளையும் பேசுகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மைகளை செய்கிறோம், அதே நேரத்தில் தீமைகளையும் செய்கிறோம். அதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ விதைக்கிறதை அறுப்பாய், நான் விதைக்கிறதை நான் தான் அறுக்கணும். எனக்கு இந்த வசனத்தை இந்த டொபிக்ல பேசுறது கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி சொன்னார், எனக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசுறதுக்கு சரியான பயம் என்று கர்த்தருக்கு முன்பாக உண்மையா சொல்றேன். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் அப்படி இருக்கபடியால், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அப்படி இருக்கபடியால், சில வார்த்தைகளை நான் பயந்தோ பயப்படாவிட்டோ பேசித்தான் ஆகப்படும். ஆகவே சத்தியத்தை நான் சபைக்கு அறிவிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுக்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்னத்தை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதை பேசுகிறோம், எந்த நோக்கத்தோடு பேசுகிறோம் என்பதை குறித்து கொஞ்சம் நிதானித்து நாம் செயல்படுகிறது நல்லது. கொஞ்சம் நின்று கொஞ்சம் நிதானித்து நம்மை குறித்து நாம் நிதானிப்போமானால் நலமாக இருக்கும். பொதுவாக நாம் மற்றவர்களை நிதானிக்கிறதுக்கு நாம் முயற்சிப்போம், அது மாமிசம் அல்லது வடிசீகம். தன்னை நிதானிக்கிறதை மறந்து அல்லது மறுத்து மற்றவர்களை நிதானிக்கவும் இன்னொரு படி மேலே போய் நியாயம் தீர்க்க துடிக்கிறதும் அது சுத்த மாமிசமும், அது மனுஷிகமும், அது அழிவை உண்டு பண்ணும், அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். பெனே பெனே தெக்கேல் உப்பாசீர் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தானியலின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை அப்படியே அந்த ராஜாவின் வாழ்விலே நிறைவேறி அன்றைக்கு அவன் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் ஒரு தூக்கு நூல் உண்டு, ஆண்டவுடைய கரத்தில் ஒரு திராசு உண்டு, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே நாம் எண்ணத்தை பேசுகிறோம், எண்ணத்தை செய்கிறோம், அது நாம் விதைக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடாது. ஆகவே நீ என்ன பேசுகிறாய், ஏன் பேசுகிறாய், என்ன செய்கிறாய், ஏன் செய்கிறாய் என்பதை கொஞ்சம் நிதானித்து நாம் நடக்கிறது நல்லது. எனக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு கட்டத்தில் ஏசா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி சொன்னேன். இதை நான் கேட்கிறேன், நாம் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று ஒருவேளை நினைத்துக் கொள்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்கள் சொல்லி நாமே நம்மை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக் கொள்கிறோம், ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகளோ அதற்கு ஒத்தில்லை, அதுக்கு ஏற்றபடி இல்லை. தேவனுக்கு பயப்படுற மனுஷனை அவன் வாயின் வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்கலாம். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தான் பேசுறது குறித்து கவனமாக இருப்பார். ஆகவேதான் நீதிமொழிக்கு சொல்லப்படுது, விவேகி தன் வழிகளில் எல்லாம் கவனமாக இருக்கிறான். இன்றைக்கு உலக பிரகாரமான விவேகம் நமக்கு இல்லாவிட்டாலும், உலக பிரகாரமான ஞானம் நமக்கு இல்லாவிட்டாலும், தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய வார்த்தைகளே தேவனுடைய சத்தியங்களை நாம் கை கொண்டு நடக்கிற அந்த விவேகம் நமக்கு இருந்துவிட்டால் போதும், நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம், அவரை பிரியப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எண்ணத்தை விதைக்கிறோம் நாள்தோறும் என்பதை நாம் கவனமாக இருக்கிறோம். இது ஒரு காரியம் சொல்லட்டுமா, நாம் விதைக்கிறது நம்மோடு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் தொடரும் என்பதையும் தயவு செய்து மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே நான் சொல்லுவேன், உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது உங்கள் சந்ததியாவது தயவு செய்து மனதில் வைத்து நீங்கள் என்னத்தை விதைக்கிறீர்கள் என்பதை குறித்து தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதை சொல்லி என்னையும் சேர்த்து கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நம் ஆண்டவர் நம்மத்திலிருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதிர்ஷ்டமான தேவனுக்கு நம்மத்தில் எழுந்தெழுகிற கத்தாதி கர்த்தருக்கு கடவுள் துதியும் மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறாரோ அதே அவன் அறுப்பார். சோ அந்த வசனம் திரும்ப படிக்க, எட்டாம் வசனத்தை படிங்க.
மாம்சத்துக்கு
விதைக்கிறவன், இந்த வார்த்தைகளை தயவு செய்து கூட மனதில் பதியுங்க. நாம் வந்து திரும்பி போகும்பொழுது தேவ வார்த்தைகளை இருதயத்திலே பெற்றுக் கொண்டவர்களாய், ஜீவ பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொண்டவர்களாய் நாம் திரும்பி போனால் நலமாக இருக்குமே. ஏனென்றால் நாம் தேவோட பிள்ளைகள் ஆயிட்டே. படிங்க, ஆவிக்கென்று
நம் மாம்சத்துக்கு, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்,
சரி, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான்.
ஒருவரும் ரட்சிக்கப்பட்டு மாம்ச பிரகாரமாக விதைத்து ஒருவர் நாம் அழிவு அறுக்க கூடாது. ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் சபையிலிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்காக செய்கிற மன்றாட்டும் விண்ணப்பம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் மாமிசத்துக்கென்று விதைத்து முடிவிலே அழிவை அறுத்தரக்கூடாது, நரகத்தின் கோர பிடியிலே சிக்கிக்கொள்ளக் கூடாது, பிசாசின் கரங்களிலே அகப்படக்கூடாது, அந்தகார வல்லமைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது. தாங்கள் நம்பி வந்த தேவ கரத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் விதைக்கிறவர்களை குறித்து கவனமாக இருந்து ஆவிக்குரியவர்களை விதைத்து நன்மைகளை செய்து தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து தேவனுக்கு பிரியமானவர்களை பேசி தேவ நோக்கத்தை நிறைவேற்றி ஈட்டிலே முடிவிலே ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை, அந்த எட்டேண்ட லைவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனை நோக்கி நான் செய்கிற விண்ணப்பமும் பண்டாட்டுமாக கத்தோட லாபத்துக்கு பயப்பட்டு. அடுத்த வசனத்தை படிங்க,
ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பார்,
நித்திய ஜீவனை அறுப்பார். படி,
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல்
கவனிங்க. விதைக்கிறதை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து என்ன சொல்றார் பாருங்கள்,
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக.
நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் அது ஆவிக்கென்று விதைக்கிறவைகள் என்பது சத்தியம். நான் சொல்றது கவனிங்க, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருங்கள். மேல்பசல சொல்றது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பார் என்று சொல்லிட்டு வருகிற அப்போஸ்தலனாகிய பேதுரு நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற நன்மைகள் அவர்கள் ஆவிக்கென்று விதைக்கிறார்கள், ஆவிக்கென்று விதைக்கிறார்கள். முடிவு நித்திய ஜீவன் என்பது சத்தியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்பட்டார். சரி, இது ஒரு பக்கம் நிக்க, அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பார்த்தால், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருங்கள். ஆஹா, என கவனிங்க, தீமை செய்யறதுக்கு நாம சோர்ந்து போக மாட்டோம். தீமை செய்யறதுக்கு ஒரு போதனை நமக்கு தேவையில்லை, ஒரு டீச்சிங் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுதான் நமக்குள்ள இருக்குது. நம்முடைய அவயவங்களிலே போர் செய்கிற தீமைக்குரிய காரியங்கள் செயல்படுகிறது. நம்முடைய நாவிலே அந்த காரியம் செயல்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே போர் செய்கிற, தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிற பாவ பிரமாணம் நம்முடைய இருதயத்திலே செயல்படுது, நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுது. நம்முடைய கைகளால, நம்முடைய கால்களால, நம்முடைய கண்களால, நம்முடைய காதுகளினாலே பாவ பிரமாணம் நமக்குள்ளே செயல்படுவதை நாம் அறிவோமே, நாம் அறிவோமே. சோ மாமிசத்துக்கென்று நாம் விதைத்தால் முடிவு என்ன? நரகம், அழிவு என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் ஆவிக்கென்று விதைத்தால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்றும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. எங்க நம்மை ரட்சித்த ஆண்டவர் ஒருவராவது அழிவை அடைந்து கொள்வதற்கு அல்ல, எல்லோரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு, ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில தந்து அதன் மூலமாக நாம் தேவன பிள்ளைகளாக மாறவும் தேவராட்சியத்தில் பிரவேசிக்கவும் நாமும் என்றென்றைக்கும் முடிவில்லாத அந்த நித்திய ஜீவன் முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக, எனக்காக, உனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டபடி சொல்லபடி உண்டானால் உயிரோடு எழுந்தார். கர்த்தராய் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. அவர் வாழ்கிறபடியால் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, there is no hope in this world, but we have a hope, eternal hope in Christ. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் உள்நாட்டு கலவரங்கள், பட்டஸ் பண்றதும் அரசாங்கங்களால என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இயற்கை அழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டு கலவரங்களும் குழப்பங்களும் திடீர் சாவுகளும் மரணங்களும் எங்கு பார்த்தாலும் அழுக்குறகனும் பஞ்சங்களும் இன்னொரு பக்கத்தில் பட்டினிகளும் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இயற்கையிலே ஏற்படுகிற மாற்றங்களினாலே அரசாங்க அரசியல் தலைவர்கள் என்ன அரசாங்க தலைவர்கள் கூடி 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 இயற்கையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் சொல்லி ஆலோசனை பண்றாங்க. இயற்கையை எந்த அரசாங்கம் தான் கட்டுப்படுத்த முடியும்? நான் சில யோசிப்பேன், இவங்க இருந்து யோசிக்கிறது உண்டு. இந்த பெரிய பெரிய அரசாங்க தலைவர்கள் கூடி கூட்டம் வைக்கிறாங்க, என்ன தெரியுமா, இந்த இயற்கையில ஏற்பட்ட இந்த மாற்றத்தை எப்படி தடுக்கிறது. ஓஹோ, விஞ்ஞானம் சிந்திக்குது யோசிக்குது. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், என்னதான் இருந்தாலும் காலநிலை நம்முடைய கத்தோடைய கரத்துல தான் இருக்கு. கத்தோடைய லாபத்துக்கு பயமே உண்டாடு. ஸ்தோத்திர வேண்டிய கவனிங்க, ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை இருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த லாபத்திற்கு பயமே உண்டாடு. சரி, அதை படிங்க திரும்ப 8வது வசனத்தை சீக்கிரமா.
தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக.
சொல்லப்பட்ட காரியம் என்ன? நன்மை செய்யறதுல சோர்ந்து, தீமை செய்யறதுக்கு நாம சோர்ந்து போக மாட்டோம். ஹலோ, தீமை செய்யறதுக்கு நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஒருக்கா கோபிச்ச திரும்ப கோபிக்காமலாக இருக்கிறோம். ஒருக்கா முட்கோபப்பட்டா இன்னொரு தடவை முட்கோபப்படாமலாக இருக்கிறோம். ஒருக்கா பொய் சொன்னா திரும்பவும் பொய் சொல்லாமலா இருக்கிறோம். இதுகளுக்கு நம்ம ஒரு போதனை நமக்கு தேவையில்லை. ஏனென்றா பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களிலே செயல்படுது என்று வேதம் சொல்லுது. ஆகவேதான் ஆவினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போக என்ன கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அடிக்கடி சோர்ந்து போகிற ரெண்டு இடத்தை குறித்து வேதம் சொல்லுது. ரெண்டு காரியங்களை குறித்து, ஒன்று சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிற ஒரு இடம் ஜெபம் பண்றதில்ல. எங்க கொஞ்சம் கேளுங்க, உங்களோட நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, போன வாரம் எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஒழுங்கா ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? ஊக்கமாக மண்டாடிக்கிறீங்களா? சில வேளை நாம் என்ன சொல்ல தெரியுமா, நேர கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கணும். அது நல்லதுதான், நல்லதுதான். நேரம் கிடைக்கும் போதுதான் நாம் ஜெபிப்போம் சொல்லி சொல்றது ஒரு பக்கத்து சரி. அத என்ன கேட்டீங்களா இருந்தா, நான் நேரம் எடுத்து ஜெபிக்கணும். Because we are so busy, we don't have enough time to seek the kingdom of God. தேவனை தேடுறதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. காலை படுக்கைக்கு போய்களே நாளைக்கு என்ன செய்யறோம் என்ற ஒரு பட்டியல் நமக்குள்ள இருக்குது தலையில பாருங்க. அப்ப நித்திரைக்குள்ள கிடக்கும் பொழுதே நாளைக்கு என்ன செய்யும் நினைவோடையே படுக்கிறோம். காலை எழும்பின உடனே அந்த நினைவுகள் நமக்குள்ள பொருள, ஓ அதிகாலை எழும்பி காரியங்களை நடத்த ஆரம்பிப்போம். காலை எழுந்து மாலை வர அங்க ஒரு இங்க ஒரு அதை செய்கிற இதை செய்யறோம் வந்து புரண்டு போய் கிடக்கும், புரண்டு கிடக்கிறோம் எங்க படுக்கையில். ஒருவர் அந்த நேரத்தில் பைபிளை தூக்குறது, ஐயோ பைபிள் வாசிக்கோடுமே எடுத்து அந்த இடத்துல பைபிள் வாசிச்சு படுக்க போற நேரத்துல ஏதோ கடமை போல பைபிளை எடுத்து வாசித்தா அந்த களைப்புக்கும் அந்த சரீர அலுப்புக்கும் பைபிளை எடுத்து வாசிக்க அப்பா என்ன ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டது போல நித்திர குடிசை போட்டது போல இருக்கும். தூக்கமோ சொல்லனா வரும், அப்படியே வச்சிரு பேசப்படுது, என்ன வாசிச்சோம்னே தெரியாது. ஆனா பைபிள் உங்களோட மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, ஒரே ஒன்று ஒரு சில அதிகாரத்துக்கு திரும்ப திரும்ப எத்தனை பேர் நீங்க நிக்கிறீங்க தெரியுமா? இன்று வரைக்கும் ஒரு சில புத்தகங்களை வாசிச்சு முடிக்காமலே இருக்கிறீங்களே. ஏன்? Because you are so busy, you don't have enough time to read the scripture radically. Why? Now, you can say, ஆவிக்கென்று விதைக்கிறவர் நித்திய ஜீவனை அறுப்பானது இருக்குது. ஆவிக்கென்று விதைக்கிறது என்ன? ஆவிக்கென்று விதைக்கிறது என்றது ஒழுங்காக நாம வேதத்தை வாசித்து தேசித்து சிந்தித்து தியானிக்கிறது, ஒழுங்காக நேரப்படுத்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஊக்கமாக ஜெபித்து மன்றாடுகிறது, உபவாசப்படுகிறது, ஒழுங்காக பைபிள் ஸ்டடிகளுக்கு போறது, ஆராதனைக்கு போறது, உபவாச கூட்டங்களுக்கு போறது, ஆத்தும ஆதாயம் செய்யறது, ஊழியம் செய்யறது, கத்தருக்கென்று கொடுக்கிறது, ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட்டு கத்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்யறது, இவைகள் தான் ஆவிக்கென்று விதைக்கிறது. பின்னே ஆவிக்கென்று விதைக்கிறது
இப்படி நாம விதைத்தால் நாம் என்னது சுதந்திரிப்போமா? முடிவு நித்திய ஜீவன். ஏன்னா ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்கிறோம். தட் இஸ் வி ஆர் ஷோயிங் சம்திங். நாம் என்ன செய்யறோம் என்பது நமக்கு தெரியுமே. தேவோட ராஜ்யத்துக்கு நான் கொடுக்கிறேன், என்ன செய்யறேன்? ஷோயிங் சம்திங். ஆண்டவருக்கு என்ன செய்ய விதைக்கிறேன். ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், என்ன செய்யறேன்? ஆண்டவருக்கு என்று விதைக்கிறேன். கஷ்டப்படுவதற்கு உதவி செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு என்று விதைக்கிறேன். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன், என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு என்று விதைக்கிறேன். அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், என்ன செய்கிறேன்? ஆவிக்கு விதைக்கிறேன். துண்டு பிரதியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன், ஆவிக்குரிய புத்தகங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் நல்லெண்ணத்தோடு. காரணம் என்ன? நான் விதைக்கிறேன், ஆண்டவருக்கு என்று விதைக்கிறேன். உபவாசம் பண்ணி ஆண்டவோட பாதத்தில் ஊக்கமாக இருந்து ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்காக, மற்றவோட ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக என்னை உன்னை ஒடுக்கி அடக்கி ஆண்டவோட பாதத்திலிருந்து மன்றாடி விண்ணப்பம் நான் விதைக்கிறேன், விதைக்கிறோம். ஆவிக்கென்று விதைத்தார் என்ன செய்வோம்? நித்திய ஜீவரை சுதந்திரிப்போம். இவைகளை விட்டு உலகத்தவர்கள் போல காலை எழுந்தால் பாலை வரைக்கும் இந்த பூமிக்குரியதையே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனோடு உறவாட நேரம் எங்க? தேவனை தேட நேரம் எங்க? ஐ ஆம் கிரைங் இன் மை இன்னர் பீயிங். தேர் ஆர் சம் பீப்புள் இன் தி சர்ச், தே டோன்ட் ஹேவ், தே டோன்ட், அவங்களுக்கு தேவனை தேடுறதுக்கே நேரம் இல்லை. முடிவு காட் டஸ் எவ்ரிதிங். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் முதலிடம் கொடுக்காமல், முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு நம்முடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் தேவனை நம்பி வாழ்கிறது காட் நாஸ். தேவன் அறிவார். வி பிலீவ் இன் காட். ஆண்டவரை நம்புகிறோம். இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய நாம் என்னத்தை விதைக்கிறோம்? தட் இஸ் த திங். நான் என்னத்தை விதைக்கிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்? ஒவ்வொரு நாளும் நாம் எதை ஒன்று விதைத்துக் கொண்டே இருக்கிறோம், விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பக்தி விழித்து அடைய நான் பேசணும், மற்றவர்கள் பலப்பட நான் பேசணும், மற்றவர்கள் ஆறுதல் அடைய நான் பேசணும், மற்றவருடைய பாவங்களை கண்டித்து நான் உணர்த்தணும். ஒருவர் தவறு செய்யும் பொழுது நல்ல நோக்கத்தோடு அவரை கண்டித்து திருத்தணும். சோ ஆவிக்கென்று விதைக்கிறவன் முடிவில் நித்திய ஜீவனை அறுப்பதென்று வேத தெளிவாய் சொல்றது. ஆனா மாமிசத்துக்கென்று உலக பிரகாரமாக வாழ்றவர் போல நாமும் வாழ்வுபடுதால் முடிவு கலாத்திய நிறுவனத்துக்கு எழுதுவது போல பயங்கரமாக. எனக்கு அறிவார் தேவ ஜனமே, இப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாரு, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருக்கு. நாம் அடிக்கடி சோர்ந்து போகிற ரெண்டு காரியம், ஒன்று ஜெபம் பண்றதுக்கு சோர்ந்து போறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர் உடனே நாம கட் ஷாட் பண்றது எங்க தெரியுமா? ஜெபத்துல. எல்லாவற்றுக்கும் நாம் எல்லாவற்றுக்கும் நேரத்தை பிச்சு 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 பிரிச்சு பிரிச்சு ஒதுக்கும், எல்லாத்துக்கும் ஒதுக்கும். சில ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணுமா? நல்ல கால ஒவ்வொரு நாளும் சாப்பிட விடுபாட்டு கேட்காவிட்டாங்களே ஸ்தோத்திரம். அதுக்கு மாத்திரம் குறையாது. ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் இல்ல, மூன்று தரம் இல்ல, அதுக்கு மேலேயே அதுக்கு மாத்திரம் குறையாது. ஏன் ஒவ்வொரு இரவடி தூங்கணுமா? காலையில ஆறு ஏழு எட்டு மணிக்கு படுத்தா காலையில கிடந்து மூச்சு விட்டு நித்திர கொண்டு எழும்படி ஒவ்வொரு நாளும் தூங்கணும், ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். இதுக்கு மாத்திரம் குறைச்சல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணுமா? டம்பில் சிலர் நோஸ், டம்பில் பலர், ஞாயிறு ஆராதனை மாத்திரம் போதும் என்றிருக்கிறோம். நான் சொல்றேன் கேளுங்க, காலங்கள் வரும், நேரங்கள் வரும். நான் இன்றைக்கு இந்த இடத்துல என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கேளுங்க, காலங்கள் வரும், நேரம் வரும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் வரும், காலம் வரும். We should be stand before the judgment seat of Christ. நாங்கள் ஆராதனையிலேயே நாம் திருப்தி அடைஞ்சிடும். ஆராதனைக்கு வந்தால் போதும், அதுக்கு மேல தேவையா? நீங்க சும்மா இருங்க பாஸ்டர், அவ கத்தருக்கு தெரியும். இன்னைக்கு அனைவரும் சொல்றது உங்களுக்கு தெரியாது என்ற நிலைமை, ஆனா தேவன் அறிவா. காட் நோஸ். ஸ்தோத்ரம். இப்படி எதற்கு சொல்லலாம், அல்லது என்ன போல இருக்கு ஓடிய எனக்கு சொல்லலாம். இதே பதில ஆண்டவருக்கு சொல்ல முடியுமோ? நீங்களே யோசி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று ஆண்டவர் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம், அதற்காக அவதான் வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையிலும் முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி நம்முடைய வாழ்வில முதலிடம் தேவனுடைய ராஜ்யம், முதலாவது ஆண்டவர், முதலாவது தேவன். அப்படி இல்லை என்றால் சோர்ந்து போகாது. நன்மை செய்ததுல சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அப்ப நன்மை செய்து அதன் பலனை அனுபவிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். இப்படி கவனிங்க, இந்த வயலில விதையை விதைக்கிறவன் அல்லது தானியங்களை விதைக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க விதையை விதைச்சா உடனே அது முளைச்சு பலன் கொடுக்குது இல்ல? அவன் வயலிலே அல்லது தோட்டத்திலேயோ அவன் தானியங்களையோ விதையை விதைச்சால் அது முளைச்சு அது பலன் கொடுக்கும் வரைக்கும் அதை விதைத்தவன் அதுக்காக காத்திருக்கான். அதுக்கு ஒரு காலம் உண்டு, அது விளைந்து பலன் கொடுக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அதுக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு, நேரம் உண்டு, அது வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். சோ அது போலதான் நாம் சொல்றது, நாம் என்ன தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு ஏற்ற ஒரு காலம் உண்டு. பிரசங்கின் புத்தகம் 3:1 பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே அறுக்க ஒரு காலம் உண்டு, நாட்ட ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேத நம்ம சொல்றது. ஆகவே நாம நன்மை செய்கிறோம் என கவனிங்க, ஆனால் அத பலனை உடனே நான் காண வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அதற்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த பலன் நாம் அனுபவிக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாடு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே சொல்லும் பொழுது தன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் சொல்லு. ஆகவே என கவனிங்க, நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் ஆவிக்கென்று விதைக்கிறது சொல்லி நான் முதலே சொல்லியிருக்கேன். ஆனா இதிலும் ஒரு பிரமாணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்றது, நாம் எல்லோரும் நன்மை செய்ய ஒரு காலத்துல தீமை செய்த நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நன்மை செய்யணுமே. ஒரு காலத்துல தீமை செய்ய பயன்பட்ட நம்முடைய அவயவங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு நன்மை செய்ய ஆண்டவருக்குள்ள நன்மை செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாடு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. படிங்க சங்கீதம் 37:3. எப்படி நன்மை செய்யணுமா? நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நன்மை செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி என்ன செய்ய, நான் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனை தேவன் எனக்கு தருவார் என்கின்ற அந்த அடிப்படையில நாம நன்மை செய்யணும். இங்க பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்களும் நன்மை செய்யறாங்க. அவங்க செஞ்சுட்டான், நான் இவனுக்கு நன்மை செஞ்சா அவன் எனக்கு நன்மை செய்வான். இவருக்கு நான் ஏதாவது நன்மை செய்தால் இவரால் எனக்கு ஏதாவது நன்மை இருக்குமோ? இவர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்தால் இவர்களால் எனக்கு ஏதாவது நன்மை இருக்கோ? அப்படின்னு உலகத்தில் இருக்கோ யோசிப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நாமும், நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அவர்களால எனக்கு ஏதாவது நன்மை இருக்குமோ, பலன் இருக்குமோ என்று எதிர்பார்த்து நாம அப்படி நன்மை செய்யுமாக இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து நாம பலனை பெற முடியாது. அது உலகத்தின் உலகத்தில் இருக்கோம் அப்படி செய்கிறார். ஆனா நாம் எப்படி நம்ம செய்யணுமா? நீயும் நானும் செய்கிற நன்மை ஆண்டவர் எனக்கு போதித்திருக்கிறார். வேத வசனம் இப்படி சொல்றது, கர்த்தரை நம்பி ஆண்டவரே நீ நன்மை செய்ய சொல்லியிருக்கிறேன், நான் உம்முடைய வார்த்தை நம்பி உம்முடைய நாமத்திலே நான் நன்மை செய்கிறேன், நீர் எனக்கு பலன் கொடுப்பேன். இந்த நம்பிக்கையிலே நாம் செய்கிற நன்மைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பலன் அடிப்பார்னு சொல்லி சத்தியத்துபடி நான் உங்களுக்கு 2 Corinthians 5:10
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது
தீமைக்காவது
தக்க பலனை அடையும் படிக்கு
பல பாருங்க, சரீரத்தில் இந்த வாழ்க்கையிலே நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது, குட்டோ பட் நல்லதோ கெட்டதோ, நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன், த ரிவர்ட், தக்க பலன், தக்க பலனை அடைவோம்.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவுடைய ஜட்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போமா? எதற்கு தெரியுமோ? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவுடைய நியாயசனத்துக்கு முன்பாக ஜட்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக நாம் நிற்போம். எதற்கு தெரியுமோ? நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடிக்கு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட நாம் எல்லோரும் ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிறிஸ்ட். கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கப்படும். ஆகவே கர்த்தரை நம்பி நன்மை செய்வாங்க. ஜனங்கள் மத்தியிலே பரவலியமாகணும், புகழ்ச்சியை விரும்பி என்னை எல்லாரும் நல்லவர்கள் சொல்லணும், பரவலியத்தை விரும்பி சில அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு நோக்கத்தை பின்வைத்து அவர்கள் செய்கிறார்கள். ஆனா என கருமான தேவடைய பிள்ளைகளே, நீயும் நானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளை கட்டிருக்கிறாரு. அப்படி நாம் நன்மை செய்யும் பொழுது நம்முடைய நோக்கத்தை நாம் யோசித்து பார்க்கணும். நான் என்னத்துக்காக நன்மை செய்கிறேன்? கர்த்தரை நம்பி நான் நன்மை செய்வது. இவருக்கு நன்மை செய்தால் இவர் எனக்கு பதிலாக நன்மை செய்வார் என்கிறது அந்த அடிப்படை எனக்கு பலன் அவர்கள் தருவதல்ல, ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பார் என்கிற அந்த உறுதியோடு அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தில் நாம் செய்கிற நன்மைகளுக்கு சத்திய திருமணி நான் சொல்லுகிறேன், பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. ஏ சொன்னாரு, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இப்ப நாம் எங்க சேர்க்கிறோம்? நாம் எங்க சேர்க்கிறோம் என்பதை வைத்தே நாம் எங்க போகிறதுக்கு தீவிக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஹலோ, நாம எங்க நாம என்னத்தை சேர்க்கிறோம் என்றதை வைத்தே நாம எங்க போகிறதுக்கு தீவிரிக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ளலாமே. தேவன் அறிவார். கர்த்தரின் ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். இன்னொரு வசனம் சொல்றது பாருங்க, ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் படிக்கிறது. திரும்பி சீக்கிரமா, ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் 20-21 படிங்க. சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 20-21.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
இதற்காகவே நீங்கள்
அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
யோசிச்சு, நன்மை செய்து பாடுபவிச்சால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக பிரீதியாக இருக்கிறது மட்டுமல்ல, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் இருக்கிறீங்களா? அப்போஸ்தல அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு, வேப்பர் அழைப்பு, அந்த அழைப்பு, இந்த அழைப்பு, அது எல்லாம் சரிதான். ஆனா இந்த அழைப்புக்கு என்ன பதில்? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்படும் இருக்கு. என்ன செய்யறீங்க? நன்மை செய்து பாடணும். கவனிங்க, இப்ப நாம சிலருக்கு நன்மை செய்து கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, அந்த நபர் நம்ம விலகி கொள்ளாம அவங்க நம்மளை குறிச்சு ஏதாவது சொல்லி விட்டுறாங்க, ஏதாவது கதைச்சு விட்டுறாங்க. அது நம்மளை செவிகள்ல வந்த உடனே இவனுக்கு போய் செய்தேனே நான் பார், இவங்களுக்கு போய் நன்மை செய்தேனே பார், நான் இவனுக்கு நன்மை செஞ்சிருக்க, இவன் இப்படி கதை, இனிமேல் செத்தால் இவனுக்கு நன்மை செய்ய மாட்டேன். கதவை சாத்தியாச்சு, முடிஞ்சா போட்டு போட்டாச்சு. சோ இது இது என்ன? இது இதுதான் உலக உலக சிந்த, மாமிச சிந்த. உலகத்தில் இருக்கிறவன் அப்படிதான், அவன் செய்வான், நான் அவன் நன்மை செய்வான், நன்மை செஞ்சு ஏதாவது சொல்லிட்டா ஓ இனிமேல் இவருக்கு எக்காலத்திலும் நன்மை செய்கிறதே இல்லை, எந்த காலத்திலும் இவருக்கு நன்மை செய்வது பொட்டு கதவு. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நன்மை செய்து பாடுபவிக்கிறது. நாம் ஒருவருக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்திருக்க, அவர் நம்மை அறியாமல் புரியாமல் நம்மை வேதனைப்படுத்ததாக கதைச்சாலும் ஆண்டவரே நீர் அறிவிறப்பா. இது எல்லாம் தெய்வீகம், இது எல்லாம் ஆவிக்குரிய காரியம், இதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை, இது எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை, இதுதான் தெய்வீகம். திஸ் இஸ் த டிவைன் நேச்சர். பாருங்க, இந்த போல் ஒருபோல பிரசங்கம் பண்ணலாம், ஒருபோல ஊழியம் செய்யலாம். ஐ டோன்ட் மென்ஷன் அதை குறித்து சொல்லல. இது வல்லவோ தெய்வீக சுபாவம். ஆண்டவரை நம்பி நான் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்க, நன்மை செய்ய அவன் என்ன அறியாமல் புரியாமல் தெரியாமல் நம்மை நோவு கட்டித்து கதைச்சு கொண்டிருக்க, நான் ஆண்டவரே உண்மை நம்பி நன்மை செய்திருக்கிறேன், அதற்குரிய பலரை நீரல்லவோ தருவேன். இப்படி நாம சொல்லி அவர்களுடைய ஜெபம் பண்ணும்போது கத்தடி உள்ள மகளும் பாருங்க, ஞானம் உள்ள மகன் குடிகுபம் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறார். ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷம், என் மகனே என் கற்பனைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, அவைகளை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள், அவைகள் உனக்கு தீர்க்காயுசாக இருக்கும், அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், அவைகள் உன் கழுத்துக்கு சரப்படிய போல இருக்கும். அக்செப்ட் மை வேர்ட் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் கபடி. Pay your total attention to the word of God. கத்தர் நன்றி நட்பு செய்து பாட அனுபவித்தார், அதுவே தேவனுக்கு படிதா இருக்கும். நான் அப்படி கேட்கிறேன், இப்படியான அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்குதா? நீ கொஞ்சம் யோசிச்சுப்பா. நாம் நட்பு செய்து மற்றவர்கள் நம்மை குறித்து ஏதாவது சொல்லி இருக்க, நம்மை கண்டுகொள்ளாமல் போக, நம்முடைய மரம் வேதனைப்பட்டிருக்கும், நாம் ஆண்டது ஆண்டவரே உண்மை தான் நன்மை நன்மை செய்திருக்க, அவங்க விளை கொள்ளப்பா ஆனால் நீர் அறிவு. இப்படி நாம ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கிறோமா? இப்படியான அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா? நீ கொஞ்சம் யோசிப்பார். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை விதைத்தால் முடிவு நித்திய இவைகளெல்லாம் பரலோகத்துல நமக்கு பொக்கிஷம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, நம்பினா நம்புங்க, நம்பாட்டா அப்படிங்க. இன் ஹெவன் பரலோகத்துல என்ன ரேஞ்சுகள் இருக்குது, அதாவது என்ன வரிசைகள் இருக்குது. நம்பினா நம்புங்க, நம்பாவட்டால் விடுங்க, ரைட்? பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். பரலோகத்திலும் ரேஞ்ச், அதாவது வரிசைகள் இருக்கிறது. ஆண்டவருக்கென்று அதிகம் பிரயாசப்பட்டு உண்மையாக வாழ்பவர்களுக்கென்று ஆண்டவர் உயர்ந்த ஸ்தாரங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாம் சேர்க்கணும், சேர்த்து அழியாத பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்யப்படும். நாம் நம்மை நாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். பாபிசத்துக்கென்று நாம் விதைத்தால் முடிவு அழிவு சொல்லி வேத நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே எனக்கு அறிவான தேவையான பிள்ளைகளை நான் சொல்றது, தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. கத்தர் நம்பி நாம நன்மை செய்யணும் மட்டுமல்ல, நன்மை செய்து பாடறுபிச்சு பாடறுபிக்கணும். இதற்காகவே த காட் ஹஸ் கால்ட் அஸ் நம்மை ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஆகவே எனக்கு அறிவான தேவையான பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற தேவோட வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம், ஆண்டோட வசனத்துக்கு நம்மை நாம் விட கொடுப்போம். ஸ்தோத்திரம். சரி, இப்ப நான் நேரம் போகுது, சீக்கிரம் முடிவு சொல்லல. கவனிங்க, இப்ப விதைப்பு அறுப்பப்பட்ட தலைப்புல நாம பார்த்திருக்கிறோம். பாருங்க, நான் மனுஷன் விதைக்கிறதே அறுப்பார்னு சொல்லி நான் வேத வசனத்தின்படி நான் விளக்கி காட்டுறேன். பாருங்க, வேதத்தில் இருந்து ஒரு சில மனுஷங்களை நான் எடுத்து காட்டலாம், ஆனால் ஒரே ஒரு நபரை மாத்திரை நான் காட்டி நான் முடிக்க போறோம். கத்தரி சித்தவரால் அவர் விதைச்சதை அவர் அறுத்திருக்கதை நாம பார்க்க போறோம். ஆவிக்குரியவன் தான், தேவனால சிநேகிக்கப்பட்டவன் தான், தேவனால அழைக்கப்பட்டவன் தான். ஆனா அவன் செஞ்ச காரியத்தினால அவன் அனுபவிச்சதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. படிங்க ஆதியாகமம் 29வது அதிகாரம். கம்பி சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் படிச்சு. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 20வது படி, 20வது ஆதியாகமம் 29வது அதிகாரம் 20வது படி.
அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றி.
அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே பயங்கர ஆள் பாருங்க, வாசி படி.
பின்பு யாக்கோபு லாவானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாவான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து
நடக்க போது, என்ன நடக்க போது? யாக்கோபுக்கு கல்யாணம். ஆகவே இவர் அகதியா தான் ஓடி போனார். இருந்த இடத்துல அசூல் அடிஞ்சிட்டார். அங்க லாவாண்ட இடத்துல போய் என்ன செய்ய, அகதியா ஓடி போய் லாவாண்டத்துல தஞ்சமடைஞ்சார். ஏன் அகதியா ஓடி போன? அண்ணனை ஏமாத்தின, தகப்பனை ஏமாத்தி, அம்மா சப்போர்ட் பண்ண அப்பாவை ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தினபடியாத அகதியாக ஓடி போனார். ஏன் ஓடுறாய்? அண்ணாவை ஏமாத்திட்டேன், அப்பாவை ஏமாத்திட்டேன், ஓடுறேன், இங்க இருந்தா அவ என்ன கொண்டு போடுவான். ஆக என்ன செய்ய, ஓடுறாப்பார். படி.
அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவளிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாவான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவன் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாவானை நோக்கி, ஏன்
எனக்கு இப்படி செய்தீர்?
ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை
செய்தேன்
என்றான்.
படிங்க, படிங்க.
அதற்கு லாவான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து கொஞ்சம் பழக்கம் அல்ல. அவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளை உனக்கு தருவேன். அவளுக்காக நீ இன்னும்
7 வருஷம் 14 இயர்ஸ். அப்ப பாப்பா, நம்ம நாட்டில ஆம்பளைகளுக்கு பொம்பளைகள் வரதட்சணை கொடுக்கறத பாத்துருக்கு. கேள்விப்பட்டிருக்கு. நாலு பொம்பளை பிள்ளைகள பெத்துட்டா அப்பா ஆச்சரி. அவங்க நாலு பேருக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுத்து அவங்க செட்டில் ஆறதுக்கு ஐயா என்ன முறிஞ்சு முறிஞ்சு வேலை செஞ்சாலும் என்ன நாலு பொம்பளை பிள்ளை பிள்ளை பிறந்த உடனே கேட்பாங்க, என்ன பிள்ளை பிறந்து, என்ன பிள்ளை பிறந்து, பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா, என்ன பொம்பளை பிள்ளைய பெத்தா தகப்பன் சரி அந்த பிள்ளைகளுக்கு வீடும் காணியும் சேர்க்கறதுக்கு செத்து போடாப்பாரு. அதை நினைச்சு நினைச்சு அவன் செத்து போடுவான். ஆனா இங்க பாத்தீங்களா இருந்தா சரியான வித்தியாசம், ரெண்டு பொம்பளைகளும் கட்டுறதுக்கு 14 வருஷம் ஐயா கடுமையாக வேலை செய்யப்படி இருந்து பாரு. இது எப்படி அட 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 நல்லா இருக்குது பாரு. ஒரு நாள் லாபா கூப்பிட்ட என் மருமகன், வாப்பா நீ எனக்கு சும்மா வேலை செய்யாத, உன் வேலைக்கு சம்பளம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட. அப்ப சொன்னா, நான் 7 வருஷம் உண்டத்துல வேலை செய்யறேன், உண்ட இளைய குமாரத்தை எனக்கு கொடுத்துரு. எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஒரு பொம்பளைக்காக இளைய குமாரத்துக்கான வேலை செய்ய இளைய மகளை கொடுத்துரு. ஆமா, நல்ல மருமகனாச்சு, தோத்திரம். நீ கைக்குள்ள வந்த உண்டனா உடனாவும் தோத்திரம். அன்னிக்கு கொடுக்கறது பார்க்க உனக்கு கொடுக்கறது வேலை செய்ய வேலையை மே ஆடுகளை 7 வருஷம் வெயிலையும் பகலையும் ராகையில நினைச்சு 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 ஆடுகளை மேய்ச்சி வேதம் சொல்லுது. 7 வருஷம் போனதே அவனுக்கு தெரியல பாரு, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு மேய்ச்சிருக்கலாம் பாருங்க. என்ன சரி பாருங்க, காலம் போனதே அவனுக்கு தெரியல. தோத்திரம் சரி. இப்ப நாள் வந்த போது அவன் கேக்குறான், இந்த 7 வருஷம் முடிஞ்சது, ஏ என்ன ராகுல எனக்கு கொடு, உன் மகளை எனக்கு கொடு. சரி அப்படி ரைட். இப்ப வெட்டிங் சரி நடக்க போது இப்ப அவனை கிடத்துறதுக்கு எல்லா ஜனங்களையும் கூட்டி லாபார் பெரிய விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு முடிய என்னது தெரியுமோ, அவள் நைசா லேயால கொண்டே விட்டாவார். கேரவல் காலை இருக்கிற என்ன இடத்து இடம் தெரியும், அதை குறித்து அதிகம் பேசுற விரும்பல. காலை எழும்பி பார்த்தா அவருக்கு தலை சுத்து. என்ன தெரியுமோ, ராகுல் இல்லை லேயால கொண்டு விட்டார். இவனுக்கு எல்லாமே இடிஞ்சு போனது போல இருக்கு. 7 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ராகலுக்காக அவள் கூச்ச பார்வையா அடிவு குறைவு. ஆகவே இவன் விருப்பம் இல்லை, எனக்கு அவள் தாவணும். எங்க ராகல் லோகமாக போனா மாம்பழம், மாமா ஏ எனக்கு என்ன செஞ்சீங்க, என்னப்பா ராகலுக்காக நான் வேலை செஞ்ச இல்லையா. அவன் சொன்ன, இவா தம்பி ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்கிறது இவ்விடத்து வழக்கம் இல்லை. ஆகவே இவளை ஏற்றுக்கும். 7 வருஷம் அங்க இருந்தே கொஞ்சம் உங்களுக்கு தெரியாம போயிட்டு, 7 வருஷமாக இருந்து ஆடு மேய்ச்சியே வைக்கக்குள்ள மூத்தவள் இருக்க அடுத்தவளை கொடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த இடத்து இளமைகளை அன்னார் புரியாம போய்விட்டாரோ எனக்கு தெரியல. எனக்கு அப்படிங்க அவ சொன்னா, சரி இப்ப ஒன்னும் கவலைப்படாது, இன்னும் 7 வருஷம் வேலை செய், அடுத்தவளை ஒன்னு கொடுங்க. சரி மாமா. 14 வருஷம் படாத பாடுபட்டு 10 தடவை சம்பளத்தை மாத்தி அது போக. நான் சொல்ல வந்த காரியம் விட தெரியுப்ப, ஹலோ அப்பாவை ஏமாத்திட்டு ஓடி வந்தா, பெத்த தகப்பனை ஏமாத்திட்டு வந்தா, இங்க பார்த்தா மாமா அவனை ஏமாத்திட்டா. இது என்னத்த சொல்லுது, விதைப்பும் அறுப்பு. நீ ஏமாத்தினாய், உன்னை இன்னொருத்தர் ஏமாத்திட்டான் பாரு. ஹலோ, யாக்கோபு ஏமாத்தினாரு, இப்ப யாக்கோபு இன்னொருவனால ஏமாற்றப்பட்டிருக்கார். விதைப்பும் அறுப்பும் எனக்கு அப்படிங்க, மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சுதந்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ள நினைக்கிறது கர்த்தருக்கு முன்பாக பெரிய தப்பு, பெரிய பாவம், பெரிய பாவம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். யாக்கோபு விதைச்சதை அறுத்திருக்க, அவன் தகப்பனை ஏமாற்ற மாமா அவனை ஏமாற்றான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவானவர்களே, மற்றவர்களை ஏமாற்றி நன்மைகளை நாம் அனுபவிக்க பாடுபடக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றி நன்மைகளை நாம் செய்யக்கூடாது, நன்மைகளை பெற நாம் முயற்சி செய்யக்கூடாது. எந்த சூழலிலும் மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நாம் வாழ நாம் முயற்சி செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்ற கேளுங்க, கட்சிக்கப்பட்ட 2 பேர் பேசிக்கொண்டாங்க. சரியோ, அவ சொன்னா பட்டவரை பார்த்து, எனக்கு இந்த கல்யாணத்தை பேசுங்க, ஆனா எனக்கு இருக்கிற இந்த வியாதி அவடத்தை சொல்லாம பேசுங்க. மற்றவர்கிட்ட எப்படி இதை சொல்லாவிடாட அதை மறைச்சி ஏமாத்தி அப்படிச்சு அவ சொன்னாரா, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாரு, அதை சொல்ல பரவாயில்ல. யாரு ரட்சிக்கப்பட்டோர் கதை சொல்லல, மற்றவர்களை ஏமாற்றியாவது கல்யாணத்தை செஞ்சிடும். சில பேர் கல்யாண நேரத்தில் என்ன சொல்றது, பிறந்த வருஷத்தையே மறைஞ்சிருவாங்க, வயதுகளை கூட்டி குறைக்கிறது, மறைக்கிறது, ஒழிக்கிறது, அவர்களை ஏமாத்துறது. நீ ஏமாற்றினால் நீயும் ஏமாற்றப்படுவார், நீ வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவார், நீ மற்றவனை உபத்திரப்படுத்தினால் நீயும் உபத்திரப்படுவாய், நீயும் மற்றவர்களை காரணம் இல்லாமல் வேதனைப்படுத்தினால் நீயும் வேதனைப்படுத்துவாய். ஏனென்றால் ஷோயிங் ரீப்பிங், முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, உன்னையும் குற்றப்படுத்த நாலு பேர் எழும்புவார், உன்னையும் குறை சொல்ல அங்கிருந்து சிலர் எழும்புவார். ஆகவே நாம் என்னத்தை கதைக்கிறோம், எப்படி கதைக்கிறோம், என்னத்தை செய்கிறோம், எதை செய்கிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். விதைப்பும் அறுப்பும் இது தேவனுடைய சத்திய பாராத பிரமாணம். பாரா பிரமாணம் தகப்பனை ஏமாத்தினான், இப்ப மாமா அவனை ஏமாத்தி விட்டான். எனக்கு அறிவாதவர்களே, பி பிராங்க், உண்மை உள்ளவர்கள், உத்தமனுக்கு கத்தர் துணை என்று வேதம் தெளிவாய் சொல்றது. உண்மை உள்ளவர்களாக நாம இருக்கணும் தேவனுக்கு முன்பாக, உண்மை உள்ளவர்களாக நாம் உத்தமமாக ஆண்டவர் நாம் சேவிக்கணும். நான் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, நான் வாழ வேண்டும் என்பதற்காக, எனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாம் ஏமாற்றக்கூடாது. நாம நல்லாக இருக்கணும், உலக பருவ நாம் நல்லா இருக்கலாம் பாரு, இவன் நல்லா இருக்க, நாம நல்லாக இருக்கிறதுக்காக மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து குறுக்கு வழிகளில தவறான வழிகளிலே நாம் முன்னேற முயற்சிக்கிறதும் நல்லா இருக்கிற முயற்சிக்கிறதுக்கு தேவனுக்கு முன்பாக சரியில்லாத காரியம். சோ நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், இப்பொழுது இல்லாட்டாலும் பிற்பாடு. தரப்போடு சொல்றது போல நமக்காக இல்லாட்டாலும் நம்முடைய சந்ததிக்காவது நன்மையை விதைப்போம். நல்லதை பேசுங்க, நன்மையை சொல்லுங்க, என்ன உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்துங்க, என்ன தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்க, ஏழைகளை விசாரியுங்க, எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புகள் நடத்துங்க, கத்தரை அறியாதவர்களை கத்தரை அறிவிங்க, சுவிசேஷத்தை கேள்விப்படாத சுவிசேஷத்தை அறிவிங்க. சோ ஆவிக்கின்ற விதையுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கதவை சாத்திட்டு மற்றவர்களுக்கு தெரியாம ஊக்கமாக ஆண்டவிடத்திலே ஊழியர்களுக்காக சபைகளுக்காக ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் எல்லாமோ ஆவிக்கின்று விதைத்து நித்திய ஜீவனை நாம அறுக்கிறது. ஐ மீன் சுதந்திர யாக்கோபு தகப்பனை ஏமாத்தினார், லாவான் அவரை ஏமாற்றான்னு நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்வில் பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன் எனக்கு இப்படி செய்து சொந்த மாமன் ஏராடப்புறம் சொந்த மாமன் அவரை ஏமாத்துறான் நினைச்சு பார்த்திருக்கோம். அவ யோசித்திருப்பார், ஓஹோ நான் என் தகப்பனை ஏமாத்தினேன், இப்ப மாமா என்னை ஏமாத்திருக்கான். அது அவருடைய சாய் இப்பாடுதான் தேவனவுடைய சந்தித்து இஷ்டம் என்று சொல்லி பேரம் பார்த்துற இன்றைக்கு அவருடைய பேர் உலகம் முழுவதும் அடிபட்டுக் கொண்டே இருக்கிறது. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தின யாரதை தடுக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். அதாவது வாழ்வும் தாழும் தேவனுடைய கருத்தில் சொல்லிறார். முந்தைய சொல்லியிருக்கேன். சோ இன்னொரு பகுதியை நான் வாசித்து போறேன். ஓபதியா புஸ்தகத்துக்கு வாங்க. ஓபதியா பத்தாவது வருஷத்து படிக்கும், பத்தாவது வருஷம் சீக்கிரம் படிக்கும். பத்தாவது வருஷம்
நீ என் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம்.
நல்லா கவனிக்கவா, நல்லா கவனிக்கா. நீ உன் சகோதரனாகிய யாருக்கு? உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த
கொடுமையின் நிமித்தம்.
சோ யாரை குறித்து சொல்லப்படுதுங்க? ஏதோபியரை குறித்து, இஸ்மவேலரை குறித்து சொல்லப்படுது. ஏனென்றால் யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், அவர்கள் யுத்தத்தில் அவர்கள் பிடிபடும் பொழுது, அவர்கள் தோற்ற பொழுது, இந்த ஏதோமியரும் எதிரிகோடு சேர்ந்து இஸ்ரவேலரை அல்லது யூதர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி சந்திகளில் நின்று போரவார வழிகள் நின்று இஞ்சினவர்கள் மிஞ்சினவர்களை கொன்று குவித்து இஸ்ரவேலருடைய தோல்வியிலே அவர்கள் சந்தோஷப்பட்டார். அவங்களுடைய விழுகையிலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. படிங்க, தொடர்ந்து படி.
நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம்,
உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம்
வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய்.
முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். எதற்கு? ஒரு சகோதரிக்கு நீ செய்த கொடுமை நிமித்தம் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். உன் சகோதரனுக்கு நீ செய்த கொடுமை நிமித்தம் முற்றிலும் நீ அழிந்து போவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. படி படி.
நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியரவன் சேனியை சிறைபிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போலிருந்தாய்.
மற்றவர்கள் இஷ்டமே ஜனங்கள் மேலே சீட்டு போட்டு அவர்களுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்றதுக்கு வச்சுட்ட போது நீ என்ன செய்தாய்? அவர்களில் ஒருவரை போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டாய். படி படி.
உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவருடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூதா பித்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமை பேசாமலும் இருக்க வேண்டியதாய்.
நீ பெருமை பேசாமலும் சந்தோஷப்படாமலும் அதை பார்க்காமலும் இருக்க வேண்டியதாயிட்டது. ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்கா பாருங்க.
என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும்,
அவர்கள் தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும்,
அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கைகோடாமலும், அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்திலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களின் மீதியானவர்களை காட்டிக்கொள்ளாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. எல்லா யாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வருகிறது.
நீ
செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும்.
கவனிங்க, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் வரும். எனக்கு அறிமானவர்களே, மற்றவர்களுடைய விழுகையிலே நாம் சந்தோஷப்படக்கூடாது. நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. ஒருவேளை நம் சபையிலேயோ அல்லது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராவது நமக்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஒத்து வராதவர்கள் இருக்கலாம், அல்லது நமக்கு நம்மோடு நெருக்கம் இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய தாழ்விலே அவர்களுடைய விழுகையிலே நீ சந்தோஷப்படாது. நான் சொல்றதை கேளு, உனக்கு பிடிக்காத அல்லது உன்னோட ஒத்து வராதவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் வீழ்ச்சியிலே அவர்களுடைய விழுகையிலே தயவு செய்து சந்தோஷப்படாது. பிரியத்தோடு அதை பார்க்காத, தேவனுடைய கண்கள் அதை பார்க்கும், கர்த்தருடைய இருதயம் அதை சோதித்தறியும். ஆகவே நமக்கு பிடிக்காதவர்கள் விழுந்தால் கூட, அவர்கள் என்ன அவர்கள் துன்பப்பட்டால் கூட, அவர்களை பார்த்து சந்தோஷப்படாமல், அவைகளை நாம் பிரியப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவா, ஏன் தெரியுமா, அவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவன் தவறு செய்யலாம், நாளைக்கு ஆண்டவர் அவனை திருத்தலாம். அவர் விழுந்தாலும் அவர் கர்த்தரா அவனுக்கு உத்தரவாதி என்று வேதம் தெளிவா சொல்றது. ஆத்துமாக்கள் கர்த்தருடையது. ஆகவே உனக்கு பிடிக்காதவர்கள், உன்னோட ஒத்து வராதவர்கள், உன்னோட நெருக்கமாக இராதவர்கள் கூட விழுந்து போகும் பொழுது, அவர்கள் நொந்து போகும் பொழுது, அல்லது அவர்கள் மற்றவர்களால் அவமதிக்கப்படும் பொழுது தயவு செய்து அதை பார்த்து சந்தோஷப்படாது, அது அதன் மேல பிரியப்படாது. இப்படி நடந்ததுக்காக உடைய உள்ளம் பூரிக்க பூரிப்பாக தேவனுடைய கண்களை காணும், கர்த்தருடைய சோதித்தறியும். நீ அப்படி நடந்தால் உனக்கும் அப்படி நடக்கும் என்று வேதம் தெளிவாய். உன் சகோதரருக்கு நீ செய்த கொடுமை நிமித்தம் நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய் என்று ஏதோமியை குறித்து ஆண்டவர் தீக்கம் சொல்றது. உன் செய்கையின்படியே உனக்கும் செய்யப்படும். விதைப்பும் அறுப்பு கவனிங்க. ஆமான் என்கிற எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆமா மொர்தெகாய் குறித்து நாம வாசிக்கிறோமே, மொர்தெகாவை கொள்றதுக்கு 50 மரம் உயரத்தில் ஒரு தூக்கு மரம் செஞ்சான் பாருங்க. 50 மூலம் உயரத்தில் ஒரு தூக்குமரம் செஞ்சா ஆமா அவன் கடைசியில் ஆகாதவன. ஆமா முருகதாய கொள்ளுவதற்கென்று 50 மூலம் உயரத்துவதற்கு கடைசி என்ன நடந்தது? அவன் செய்த தூக்குமரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க. நினைச்சு பார்த்திருப்பான், ஆமா நான் செய்கிற தூக்குமரத்தில் என்னையே தூக்கி போடுவான் ராஜான்னு சொல்லி கனவுல நினைச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் செய்த வஞ்சனைக்கு தக்கதாக, அவன் செய்த என்ன அநியாயத்து நிமித்தம் அவன் செய்த தூக்குமரத்தில் அவனையே தூக்கி விட்டாரு. தேவனுடைய கரம் நீதியை செய்து முடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கரிமார்களே, நியாயாதிபதியின் புத்தகம் 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்து சொன்னால், அங்கே அதோனி பெசேக் என்கிற ஒரு ராஜா, கானானிய ராஜா, அவன் சொல்றான், 70 ராஜாக்களுடைய கைவிரல் கை பெருவல்களையும் கால் பெருவல்களையும் தரித்து அவர்களின் காலில் டைனிங் டேபிள்கள் இருந்து சாப்பிட்டார்கள். அவன் சொல்றான், நான் எதை அவர்களுக்கு செய்தேனோ அதையே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்று சொல்லி அந்த நியாயாதிபதி புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் விதைப்பு மறுப்போம். வேதத்தில் பல இடங்களில் பாபி சொன்னால் விதைப்பு மறுப்பு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆகவே நான் சொல்றேன், ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நாம் விதைத்தால் நடந்தால் அழிவை அறுப்போம். கலாத்திய சபையில் இருந்த விசுவாசிகள் ஆதியிலே அவர்கள் ஆவிக்குரிய புறமாக விதைத்து வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்த போது அவர்கள் வழிவிலகி பாபிசுக்கு ஒரு பரவமாக அவர்கள் வாழ ஆரம்பித்த போதுதான் இந்த வசனத்தை அவர் எழுதினார் சொன்னார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆரம்பம் எப்படி இருக்கிறதோ முடிவும் அப்படி இருக்கணும். முடிவு முக்கியம். இந்த எண்ட் இஸ் பெட்டர் தன் த பிகினிங் சொல்லுவார்கள். ஆனால் தொடக்கத்திலும் பார்க்க முடிவு முக்கியம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்றது. ஆகவே நம்முடைய முடிவு தேவனுக்கு முன்பாக செம்மையாகவும் பிரியமாகவும் நன்மையாகவும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். செவ்வாய் தயவு செய்து எல்லோரும் எழுதில்லை ஸ்தோத்திரம் கத்தரை நோக்கி நான் பார்க்கப்போ